திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
ஏ அரஹர மகாதேவா, சிச்சபை சா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, திருச்சிற்றம்பலம். அருளே சகலமும் ஆய பௌதீகம், அருளே சராச்சரம் ஆய அகிலமே, இருளே வெளியே எனும் எங்கும் ஈசன், அருளே சகலத்தன் அன்றியின்றாமே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொற்பாதங்களையும், திருவாவுதுரை ஆதீன குரு முதல்வரின் பொற்பாதங்களையும், குருமகா சன்னிதானத்தின் பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக்கொண்டு ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக அரிய நிகழ்வுகளை தினந்தோறும் சிரத்தையாக தேடி அதை அழகாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும், அன்பர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருப்போருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். அந்த திருவருள் வைப்பு என்ற அதிகாரத்தின் கீழ் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல், அருளே சகலமுமாய பௌதீகம், அருளே சராச்சரமாய அகிலமே, இருளே வெளியே எனும் எங்கும் ஈசன், அருளே சகலத்தன் அன்றி இன்றாமே என்று அருமையான முறையிலே இந்த பாடலானது நமக்கு சிந்திக்க இப்போது திருவருளும் குருவருளும் கூட்டியிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். உயிர்கள் உய்வதற்காக படைக்கப்பட்ட பூத பௌதீகங்கள், அப்புறம் சர அச்சரங்கள், அறிவு அறியாமை, எல்லாமே அருள்தான். இறைவனுடைய திருமேனியும் அருள்தான். அருளின்றி அவன் இல்லை, அவனன்றி அருள் இல்லை என்று மிக அழகாக நமக்கு இந்த பாடல், பௌதீகமாய சகலமும் அருளே என்று நம்ம கொஞ்சம் கொண்டு கூட்டிக்கிடணும். அது போல இப்போது இருளே வெளியேன்னு சொல்லியாச்சு, மூலமலம் அதன் காரியமாகிய அறியாமையும், அதுக்கப்புறம் வெளியேன்னு சொன்னதுனால இந்த மல நீக்கத்தால் விளையக்கூடிய அறிவு என்பதையும் உணர்த்துகின்றது. சகலத்தன் அப்படின்னா திருமேனி தாங்கியவன் என்று பொருள். ஆக அனைத்தும் திருவருள் மயம் என்பதே இந்த பாடல். அதாவது பூத காரியமான அனைத்தும் அருள், அதுதான் முதல் வரியில சொல்லியிருக்கார். அப்புறம் சராச்சரம் சொல்லும்போது இயங்குவன நிற்பன எல்லாமே அருள். அப்புறம் அறிவு அறியாமை தொழிற்பட துணை செய்வது அருள். இறைவனும் திருவருளை திருமேனியாக கொண்டு விளங்குகின்றார். திருவருள் இன்றி சிவம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அருள் என்பது நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் என்பதை, அதாவது தன் முனைப்பால் எல்லாம் நம்மால் நிகழ்கிறது என்ற எண்ணங்கள், சிறிது கருத்துக்கள் தெரிந்தவுடன், சிறிது காலம் திருமுறைகளை ஓதிய பின், அல்லது ஒரு உளவார பணிக்கு சென்ற பின் சிறிது காலம், இது போல தீட்சை பெற்றுக்கொண்டு, ஆனால் அதிலே ஒழுங்காக ஒழுக வேண்டும். பலர் தீட்சை பெறுகின்றார்கள், சிலர் தான் ஒழுகுகின்றார்கள். அப்படி ஒழுகினாலும் ஒழுகாவிட்டாலும் தங்களுக்கு நாம் தான் எல்லாம், நமக்கு எல்லாம் சாத்தியம், நம்முடைய முயற்சியால் இவையெல்லாம் நடந்திருக்கிறது என்ற எண்ணம் எக்காரணம் கொண்டு வரக்கூடாதுங்கிறத இந்த பாடல்ல திருமூல தேவநாயனார் சொல்ற. ஏன்னா எல்லாமே அருளால் தான் நிகழ்கிறது. அந்த அருள் இல்லாம நமக்கு எதுவுமே கிடையாது. அதனால அதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு அழகாக உணர்த்தி இருக்கின்ற இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு பாடல். அடுத்து சிவமோடு சக்தி திகழ் நாதம் விந்து தவமான ஐமுகன் ஈசன் அரணும் பவமுரு மாலும் பதுமத்தோன் ஈரா நவமவையாகி நடிப்பவன் தானே என்று சொல்லுகின்றார். சிவம் சக்தி நாதம் விந்து ஐமுகன்கிறது சதாசிவமூர்த்தி. அவருக்கு ஐந்து திருமுகங்கள் உண்டு, ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதன். அதனால ஐமுகன் என்று அவரை குறித்திருக்கிறார். அடுத்து ஈசன் என்பது மகேஸ்வரனை குறிக்கும், அரண் என்பது ருத்ரனை குறிக்கிறது, மால் என்பது திருமாலையும், பதுமத்தோன் என்பது தாமரை மலரில் வீட்டிருக்கக்கூடிய பிரம்மனையும் குறிக்குது. அப்ப இந்த ஒன்பது பேதமாகி இறைவன் ஒருவனே நடிப்பார். அவரு திருவருளால இத்தனை வடிவமாக நமக்கு காட்சி தருகின்றார். சிறுசக்தியோட பிரிப்பின்றி நிற்கக்கூடிய சிவபெருமான் ஆன்மாக்களோட மல நோய், ஆன்மாக்களுக்கு இருக்கு இல்லையா அந்த மல நோய் தீர்த்தல் பொருட்டு சுத்த மாயையில தொழில் செய்ய திருவுள்ளம் கொண்ட அவதாரம் தான் சிவம், தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. இது உயிர்களோட துன்பத்தை நீக்க உண்ணிய சந்தர்ப்பம்ங்கிறனால அது பரநாதம் என்றும் சொல்லப்படும். அப்படி அவர் திருவுள்ளம் கொள்ளும் பொழுது எங்கனம் தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற அவதாரம் தான் சக்தி. முதல்ல சிவம் பார்த்தோம், ரெண்டாவது சக்தி பார்த்தோம். சக்தி அப்படிங்கிறது அடங்கி நிற்கக்கூடிய ஆற்றல். சிவத்திடம் இந்த நிலையில் ஒரு குறிப்பு நிகழும், அதுக்கு பரவிந்து என்று பெயர். பரநாதம் பரவிந்து பார்த்துட்டோம், சிவம் சக்தி பரநாதம் பரவிந்து பார்த்துருக்கோம். இந்த திருவுள்ளம் பற்றியவாறு செய்வதற்கு முதற் காரணமாக தனக்குள் அடங்கி இருந்த சுத்த மாயையோடு கூடிய அவதாரம் நாதம். அப்புறம் சுத்த மாயையோடு கூடி செய்ய வேண்டியனவற்றை எல்லாம் செய்ய எண்ணிய நிலை வந்து விந்து. இது வந்து நாத விந்துக்கள் சுத்தமாயில் கூடிய நிலைய நிலையினை அமையின் அபரநாதம் அபரவிந்து என்று சொல்லப்படுகிறது. இவற்றை லய சிவம் லய சக்தி என்றும் சொல்லலாம். இன்னின்னவாறு செய்ய வேண்டும் என்று திருவுளம் பற்றிய நிலை சதாசிவம். சக்தியோடு கூடிய சிவம் சதாசிவம். அது ஆவுடையார் அம்பாள் பானம் வந்து சுவாமின்னு சொல்றோம் இல்லையா, அதனால. அடுத்து எண்ணியவாறு செய்யும் போது அவரவர் கன்ம பலத்தை அவரவர் அனுபவிக்க செய்யக்கூடிய முறையில பரிபாகப்படாத கன்ம பலங்களெல்லாம் பரிபாகப்பட்டு அனுபவத்துக்கு வரும் கன்ம பலங்களில் உள்ள குணதோஷங்களையும் மறைக்கூடிய நிலைதான் மகேஸ்வரம். அதாவது பரிபாகப்படாத கன்ம பலங்களையும் பரிபாகப்பட்டு அனுபவத்துக்கு வராம இருக்கக்கூடிய அனுபவத்திற்கு வரக்கூடிய கன்ம பலங்களில் உள்ள குணதோஷங்களை மறைக்கக்கூடிய நிலைதான் மகேஸ்வரம். ரெண்டு ரெண்டு விஷயம் சொல்றாங்க. அவரவர்களுடைய கன்ம பலத்தை அவரவர் தான் அனுபவிக்கணும். அந்த முறையிலதான் பரிபாகப்படாத கன்ம பலங்கள் ஒரு பக்கம் இருக்கு. பரிபாகப்பட்டு அனுபவத்துக்கு இந்த பிறவியில பிராரத்தத்துக்கு அந்த கன்ம பலங்கள்ல உள்ள குணதோஷங்களை எல்லாம் மறைக்கக்கூடிய நிலை மகேஸ்வரம். மகத்தன்னா ஐஸ்வர்யத்தை உடைய நிலை, அதான் மகேஸ்வரம். அப்புறம் உயிர்கள் அனுபவிக்க வேண்டிய கன்மங்களை கூட்டியும் அனுபவிக்க வேண்டாத ஐஸ்வர்யங்களை மறைத்தல். இப்ப நிறைய பேருக்கு எனக்கு ஏன் அது கிடைக்கல, நான் அந்த நகையை வாங்கணும்னு நினைச்ச முடியல, இந்த வீட்டை வாங்கணும்னு நினைச்ச முடியல, அந்த காரை வாங்கணும்னு நினைச்ச முடியல, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அங்க நம்ம செஞ்ச கன்மத்துக்கு இடம்தான் எதுவும் கிடைக்கும். அதுதான் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்று அழகா வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கார். அப்போ அந்த நம்ம அனுபவிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கும். அதனால அதுக்கு மகேஸ்வரம் என்று பெயர். அனுபவிக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட கூட்டம் கன்மங்களை, அனுபவிக்க வேண்டாத ஐஸ்வர்யங்கள் எல்லாம் மறைத்து விடும், அதுதான் மகேஸ்வரம் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் உயிர்கள் கன்ம பலங்களை நுகரும் போது இழைத்தல் ஒழித்தல் பொருட்டு, இந்த ஒரு இழைப்பு வருது இல்லையா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான்ட்டு, அந்த இழைப்பை ஒழித்தல் பொருட்டு வேறு உலகங்கள்ல தோன்றி இன்ப துன்பங்களை எய்துதல் பொருட்டும், ஒன்னு இழைப்பை ஒழித்தல் பொருட்டும், ரெண்டாவது வேற உலகங்கள். ஏன்னா கரெக்டா மீண்டும் பூலோகத்துக்கு தான் வருவோமான நமக்கு தெரியாது. செஞ்ச புண்ணிய பாவத்துக்கு ஏற்ப தேவலோகத்துக்கும் போகலாம், பூலோகத்துக்கும் வரலாம், பாதாள லோக நரக லோகத்துக்கும் போகலாம். அதனால அது வேற வேற உலகங்கள்ல தோன்றி இன்ப துன்பங்களை எய்துதல் பொருட்டும், இந்த உலகத்திலேயே வேற உடல் இல்லையே, இந்த உடம்பு தான் போயிருமே இந்த பிறவியில, அதனால வேறு உடல் வாயிலாக அவை அவைகளை எல்லாம் நுகர்தல் பொருட்டோ, அந்த கர்ம பலங்களை சம்ஹாரம் செய்யக்கூடியவர் யாரு? இது இது போதும், இந்த பிறவில் இவ்வளவு அனுபவிச்சிருக்கு, இதுக்கு அடுத்தால இது இங்கதான் போகும், இதை அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வரும், இல்ல தேவலோகத்துக்கு போகும், இல்ல நரகலோகத்துக்கு போகும் அப்படிங்கிற காரணத்துக்காக சம்ஹாரம். ஏன்னா சம்ஹாரம் ஒண்ணு நடந்தாதான் அடுத்த சிருஷ்டி நடக்கும். ஆக அதை செய்யக்கூடிய நிலை ருத்ரன். அந்த நுகர்ச்சியை அனுபவிக்கிறோம் இல்லையா பிராரத்த வினையில, அந்த நுகர்ச்சிக்காக அந்த உடலோட அது வரைக்கும் நமக்கு இந்த பிராரத்த வினையில எவ்வளவு சுவாமி கணிச்சு கொடுத்துருக்காரோ அது வரைக்கும் இந்த உடம்போட உயிரை நிலைக்க செய்கின்ற நிலை விஷ்ணு. இந்த நுகர்ச்சிக்காக நமக்கு தனு கரண புவன போகங்களை தோற்றுவிக்கக்கூடிய நிலையில் பிரம்மன். அப்ப தோற்றுவிக்கக்கூடிய நிலையில பிரம்மன், அத நுகர்ச்சிக்காக உயிரை உடம்புல நிலைக்க செய்கின்ற போது விஷ்ணு, அப்புறம் அந்த கர்ம பலங்களை நுகர்வதால் வரக்கூடிய இழைப்பு ஒழிக்கும் பொருட்டும், வேற உலகங்கள்ல தோன்றி இன்ப துன்பங்களை எய்துதல் பொருட்டும், இந்த உலகத்திலேயே வேறு உடலின் வாயிலாக மற்ற பலன்களை நுகர்தல் பொருட்டும் சம்ஹாரம் செய்யக்கூடிய நிலைக்கு ருத்ரன்னு பேரு. அவங்க அவங்க அனுபவிக்க வேண்டிய கன்மங்களை கூட்டியும் அனுபவிக்க வேண்டாத ஐஸ்வர்யங்களையும் மறைக்கும் நிலை மகேஸ்வரம். அதுக்கப்புறம் இன்னென்னவாறு செய்யணும்னு திருவுள்ளம் பற்றி அந்த நமக்காக இதையெல்லாம் செய்யக்கூடிய சிவம், அதாவது சக்தியோடு கூடி இருக்கும் நிலை வந்து சதாசிவம், அதான் ஐமுகன் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக சுத்தமாயோட கூடி செய்ய வேண்டியற்ற அந்த அதுல, அதாவது அந்த செய்தற்கு முதல் காரணமா தனக்குள்ள அடங்கியிருக்க சுத்த மாயையோடு கூடிய அவதாரம் வந்து நாதம். அதை செய்யணும்னு எண்ணும் போது விந்து, இது வந்து லயநாதம், அத லயசிவம் லயசக்தி என்று சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தோம். சரி, அதே சமயம் சிவசக்தியோட பிரிப்பு இல்லாம ஆன்மாக்களுடைய மலநோயை தீர்க்கும் பொருட்டு சுத்தமாயில் தொழில் செய்ய திருவுள்ளம் கொண்ட அவதாரம் தான் சிவம். அது எங்கனம் தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற அவதாரம் சக்தி அப்படின்னு பார்த்துட்டோம். ஆக இந்த ஒன்பது வகையாகவும் இருப்பது யாருன்னா சுவாமி ஒருத்தர் தான், அவர் தான் இந்த ஒன்பது வடிவாகவும் வருகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இது வந்து நமக்கு எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவஞான சித்தியார் என்று நமக்கு அந்த சித்தாந்த நூலிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். நவந்தரு பேதமாகி ஏகநாதனே நடிப்பன் என்று மிக அழகாக நமக்கு அதிலே சொல்லி இருப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதாவது இரண்டாம் சூத்திரம் நாலாம் அதிகரணத்துல இரண்டாவது பாடல், சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்து அருள் உருத்திரன் தான் மால் அயன் ஒன்றின் ஒன்றாய் பவம் தரும் அருவும் நாலு இங்கு உருவும் நாலு உபயம் ஒன்றாய் நவந்தரு பேதம் ஏகநாதனே நடிப்பன் என்று அழகாக நமக்கு சொல்லி இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். இந்த 36 தத்துவங்களையும் கடந்து ஒன்றும் இல்லாம நிற்கக்கூடிய இறைவன் ஒவ்வொரு தத்துவத்திலே நின்று தத்தம் தொழில்களை செய்யும் முறையில சிவம் என்றும் சக்தி என்றும் நாதம் என்றும் விந்து என்றும் சதாசிவன் என்றும் மகேசன் என்றும் ருத்ரன் என்றும் விஷ்ணு என்றும் பிரம்மன் என்றும் இல்லையா ஒன்பது பேதங்களாக சொல்லப்படுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதுல சிவம் சக்தி நாதம் விந்து நாலும் அருவ திருமேனி, மகேசன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மன் நாலும் உருவ திருமேனி, சதாசிவம் வந்து அரு உருவ திருமேனி. அப்ப அருவம் உருவம் அரு உருவம்ங்கிற முத்திரத்துல ஒன்பது பேதத்துல இறைவன் வந்து அந்தந்த தொழில்களை நம் பொருட்டு செய்கின்றார். இதுதான் நமக்கு சிவஞான சித்தியார்ல அருள்நந்தி சிவாச்சாரியரும் உணர்த்திய ஒரு கருத்து என்று பார்த்தோம். ஆக அந்த ஒரு அருமையான சைவ சித்தாந்த கருத்தினை நமக்கு இந்த பாடலிலே எடுத்து கொடுத்துள்ளார் திருமூலதேவ நாயனார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அருக்கண் இல்லாதார்க்கு அரும்பொருள் தோன்றா, அருக்கண் உளோர்க்கு எதிர்தோன்றும் அரணே, இருக்கண்ணினோர்க்கு அங்கு இரவியும் தோன்றா, தெருட்கண்ணினோர்க்கு எங்கும் சீரொளியாமே என்று சொல்லுகின்றார். சரி, அதாவது திருவருளாகிய கண் படையாதவர்களுக்கு அரும்பொருள் எதுவுமே கண்ல படாது, ஆனா அது உடையவங்களுக்கு அரியவற்றுள் அரிய பொருளாகிய சிவம் தோன்றும். இந்த படலத்தால மறைப்புண்ட கண் படைத்தவர்களுக்கு பேரொளி பிளம்பா இருக்கக்கூடிய சூரியன் தோன்றாது. ஆனா தெளிந்த கண்ணுடையாருக்கு எல்லா பக்கமும் ஒளிமயமா தெரியும். அப்ப ஒளி படைத்த கண் உடையவர்களுக்கு எல்லாம் ஒளியாகுவது போல அருட்கண் படைத்தவர்களுக்கு அறம் தோன்றும், அனைத்தும் தோன்றும் என்று அழகாக அந்த கண்ணை வைத்து அந்த ஆன்மாக்களின் பக்குவ நிலையை மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது இதற்கு ஈடான சிவஞான போத பாடலை நாம் இப்போது சிந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு, அதாவது பதிஞானத்தால மட்டும்தான் முதல்வனை நாம் காண முடியுமே தவிர நம்முடைய திறமையால ஒன்னும் சாத்தியம் இல்லை. அவரோட அருள் இருக்கணும். அந்த அருள் இருந்தா அந்த அருள் கண்ணாலதான், அருள் கண்ணால் நோக்காதார் நோக்காதாரின்னு அப்பர் சுவாமியும் சொல்லுவார். நாடியோ என்போ நரம்பு சீ கோளையோ தேடி என அறியேன், தேர்ந்த வகை நாடி அறன் தன்னாலே தன்னையும் கண்டு தமை காணார் என்னாம் என அறிவார் இன்று என்று சொல்லுகின்றார். அதாவது இறையருளாலதான் ஆன்மா வந்து இறைவனையும் தன்னையும் அறியும் இல்லையா. நாடி, நாடியோங்கிறது இடகலை பிங்களை சுழும் முனை நாடிகளை குறிக்குது. நாடி வேற, நரம்பு வேற. அப்புறம் சீனு சொல்லக்கூடியது புண்ணில இருந்து வெளிப்படக்கூடிய நீர், ரத்தம். கோளை என்பது சிலேட்டுமம் என்று சொல்லுவோம், சளி. அப்ப தன்னை என் யார்னு அறிந்து வரக்கூடிய நிலையில இறைவனோட அருள் விளங்கி தோன்ற அந்த அருளால இறைவனை அறிந்து பிறகு தன்னையும் அறியும். இதுல இருந்து ஒரு உண்மை புலப்படுது. என்னன்னு பார்த்தா, ஆன்மா இறைவனை மட்டுமன்றி தன்னையுமே இறைவன் அருளாலதான் அறிய முடியும். இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த உண்மையை நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம் அருளந்தி சிவாச்சாரியார். சரி, அது போலவே அருக்கண் நேர் நிற்பினும் அல்லிருளே காணார்க்கு, இருக்கண்ணே பாசத்தார்க்கு ஈசன் அருக்கண்ணால் பாசத்தை நீக்கும் பகல் அலர்த்தும் தாமரை போல் நேசத்தின் தன் உணர்ந்தார் நேர் என்று சொல்லுகிறார். இந்த பாடலை இப்படி பாக்குறதை விட அதை கொஞ்சம் கொண்டு கூட்டி பார்க்கணும். இந்த எடுத்துக்காட்டு வெட்பாவ அருக்கன் நேர் நிற்பினும் காணார்க்கு அல் இருளே, ஈசன் பாசத்தார்க்கு இருக்கண்ணே பகல் நீக்கி, அத பிராக்கெட்ல போட்டுக்கணும் நீக்கிங்கிறத, பகல் அலர்த்தும் தாமரை போல் நேசத்தில் தன் உணர்ந்தார் நேர் அருக்கண்ணால் பாசத்தை நீக்கி அலர்த்தும். அந்த அலர்த்தும் பிராக்கெட் பண்ணிக்கிடும். இப்படி கொண்டு கூட்ட வேண்டும். அதாவது சூரியன் வந்து ஒளியுடைய கண்ணுக்கு ஒளியா இருக்கும், ஒளி மழுங்கிய கண்ணுக்கு இருளாத்தான். வந்து கண்ணுல ஒளியே இல்லைன்னா சூரியனோட ஒளி எப்படி தெரியும்? ஒரு பிரகாசமும் தெரியாது, இருளாத்தா இருக்கும். அது மாதிரி இறைவன் நல்ல ஒரு முத்தான்மாவுக்கு அறிவு வடிவமாகவும் ஒரு பெத்தான்மாவுக்கு அறியாமை வடிவமாகவும் தான் தோன்றுவார். அவர்த்த மாற்றம் இல்ல, அறியக்கூடிய ஆன்மாட்ட பக்குவம் இன்மை காரணமாக மாற்றம் இருக்கிறது. அப்ப முத்தர் வந்து உடலை உடையவராக இருந்தாலும் பெத்தரை போல பாசம் உடையவர்கள் ஆக மாட்டார்கள். இந்த பாடல்ல சூரியன் அருக்கன் என்பது இறைவனுக்கு ஓமையாகவும், அந்த பக்குவம் தாமரை இருக்கு இல்லையா, அது வந்து முத்தருக்கு. பக்குவம் உள்ள தாமரை வந்து முத்தருக்கு, பக்குவம் இல்லாத தாமரை வந்து பெத்தருக்கு என்று மிக அழகாக நமக்கு மெய்கண்ட தேவநாயனார் அதிலே எடுத்துக்காட்டு வெண்பா மூலம் உணர்த்தி இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நின்னருளே கண்ணாக காணின் நல்லால் அப்படிங்கிறதும் நம்ம இப்போது சிந்திச்சு பார்த்துக்கிடலாம். தானே படைத்திடும், தானே அழித்திடும், தானே துடைத்திடும், தானே மறைத்திடும், தானே இவை செய்து தான் முத்தி தந்திடும், தானே வியாபித்து வியாபித்தலைவனாகும் ஆமே என்று சொல்லுகிறார். எல்லாமே சுவாமி தான் அப்படிங்கறது அழகா சொல்றார். அதாவது அருள் தான் படைக்கின்றது, அருள் தான் காக்கின்றது, அருள் தான் அழிக்கின்றது, அருள் தான் மறைக்கின்றது, அருள் தான் முக்தியையும் அளிக்கின்றது. ஆக எல்லாத்திலையும் கலந்து நின்று தலைவனும் ஆகிறது என்று சொல்லுகிறார். அருள் வந்து பஞ்சகிருத்தியம் பண்ணி கர்த்தாவும் ஆகும் என்று, அதாவது அருளது சக்தியாகும் அறன் தனக்கு என்று சித்தியார்ல சொல்லியிருப்பார் அருளந்தி சிவாச்சாரியர். அதனால சுவாமி எதை செஞ்சாலும் அருளை கொண்டுதான் செய்யறார். அது இங்க அழகாக நிறுவப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப திருவருளால் இறைவன் பஞ்ச கிருத்தியங்களையும் பண்ணி திருமேனி கொண்டு உயிர்களை உய்யக்கொள்கின்றார் என்பதை இந்த பாடலிலே தெளிவாக நமக்கு உணர்த்தியுள்ளார். தலையான நான்கும் தனதுருவாகும், மலையாவரு உருவாகும் சதாசிவம், நிலையான கீழ் நான்கு நீடுருவாகும், துளையா இவை முற்று மாயல்ல மாயல்லது ஒன்றே என்று சொல்லுகின்றார். அதாவது இது எத்தனை பேதமா இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். நவந்தர பேதமும் அடிக்கடி பார்த்திருக்கோம், அதுலயே கூட ஒண்ணு சேர்த்து பத்தாவும் சொல்லியிருக்கோம், பத்து பேதமாவும் இருக்கிறாரு அப்படிங்கறத இதே திருமந்திரத்துல கொஞ்சம் நம்ம முன்னாடி சிந்திச்சிருக்கோம். ஒரு ஒரு நாலஞ்சு பாடல்களுக்கு முன்பாக நேற்று சிந்திச்சிருப்போம். சரி, அப்போ ஞானாவரண விளக்கத்துல ஞான சித்தி ஆகமத்துல சிவமோடு சக்திங்கிற திருமந்திரத்துல வர்ற மாதிரியே இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுலயே திருமந்திரத்திலே மற்றொரு பாடல், மேவும் பரசிவம் மேல் சக்தி நாதமும், மேவும் பரவிந்து ஐமுகன் வேரீசன், மேவும் உருத்திரன் மால் வேதா மேதினி ஆகும் படி படைப்போன் அரண் ஆமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிறந்த தலையான அப்படின்னா சிறந்ததான சிவம் சக்தி நாதம் விந்து அப்படிங்கிற நாளும் அருவ நிலை என்றும், ஐயப்படாத அரு உருவம் வந்து சதாசிவம். அரு உருவம்னா என்னன்னா அருவம்னா கண்ணுக்கு புலப்படாது, அரு உருவம் கண்ணுக்கு புலப்படும். ஆனா இதுதான் இப்போ ஒரு ஆண் கடவுள்னா ஒரு ஆண் வடிவத்திலே, சுவாமியோட உற்சவ மூர்த்தியை பாருங்க, விநாயகரை பாருங்க, முருகனை பாருங்க, சண்டேஸ்வரரை பாருங்க, சுவாமிக்கு வந்து மகேஸ்வர மூர்த்தங்கள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் பாருங்க. அப்ப ஆண் வடிவம்னா அதுக்கு அதுக்கு தகுந்தா போல இருக்கும். அது மாதிரி அம்பாலை எடுத்துக்கோங்க, வள்ளி தெய்வானை எடுத்துக்கோங்க, சித்தி புத்தி எடுத்துக்கோங்க, அது மாதிரி வரும்போது பெண் வடிவம் இருக்கும். ஆனா நம்ம பார்க்கக்கூடிய சிவலிங்கம் வந்து ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, கீழே ஒரு ஆவுடையார் பாகம் அது பெண் அம்பாள், மேல ஒரு லிங்கம் அது ஆண் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் அரு உருவம். அதாவது ஒரு உருவம் இருக்கு அருவம் கிடையாது, ஆனா அந்த உருவம் வந்து ஆண் பெண் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இல்லை, அதனால அரு உருவம் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. சரி, அப்புறம் நிலை பெறுவதற்குரியதான மகேஸ்வரம் அரண் அரி அயன் இந்த நாளும் உருவ நிலை. ஆக அழியாத இந்த ஒன்பதுமாகவும் இதை கடந்து நின்று இவற்றை இயக்குவதாகவும் உள்ள பரசிவம் ஒன்று என்று மிக அழகாக நமக்கு இதிலே எடுத்துரைக்கின்றார். இதுல நம்ம ஏற்கனவே சிந்திச்சோம் இல்லையா சித்தியார்ல, சிவம் சக்தி நாதம் விந்துட்டு, அந்த பாடலையும் நீங்க மீளவும் சிந்தித்துக் கொள்ளலாம். மேலும் மற்றும் ஒரு பாடலையும் இப்போ நம்ம சிந்திக்கலாம். சிவன் அருவுருவம் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன், பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவம் முதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன், தானே இவை பெற இயைந்தும் ஒன்றும் இயந்திடா இயல்பினானே அப்படின்னு சொல்லுது. அதாவது சொரூப நிலை, இது எல்லாத்தையும் கடந்த நிலையில் இறைவன் எங்கனம் இருப்பார் என்பதை இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துகின்றார். என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் வந்து அருவும் அருவுருவும் உருவும் இல்லாதவர், அதான் சொரூப நிலை. சித்தாகிய சக்தி வடிவும் அசித்தாகிய அத்துவா வடிவும் மந்திர வடிவங்களும் இல்லாதவர், படைத்தல் முதலிய ஐந்தொழிலில் ஒன்றும் செய்யறது கிடையாது, தவம் முதலியவற்றுக்கு உரிய யோக வடிவும் போக வடிவும் கொள்வானும் அல்லாதவர். ஆகவே இறைவனுடைய தடத்த லக்கணம் தான் இத்தனையும் பொருந்தி அவர் இருக்கிறது. சொரூப நிலையில இதுல கொஞ்சமும் எதுலையும் பொருந்தாத ஒரு நிலை என்று நமக்கு காட்டியிருக்கின்றார். அதனால சித்தியார்ல அவர் அரு உரு அல்லன் என்பதை ஒரு பாடலிலும், சித்தினோடு அசித்தி இல்லை என்பதை நான் ஐந்து பாடல்களாலும், பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவான் அல்லன் அப்படின்னு சொல்றது ஒரு பாடல் 80வது பாடலையும், தவம் முதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன்கிறது 70வது பாடலையும் சொல்லி நமக்கு அருளந்தி சிவாச்சாரியார் மிக அழகாக இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த சித்தாந்த கருத்து தான் இந்த தோத்திர நூலாகிய திருமந்திரத்துல அந்த சாத்திர கருத்து அப்படியே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.